الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير إلا بغلوم الله وكي أردتاكتم الحمد لله அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாவு தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கிருந்த போதிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்கும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். பேரன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு இந்த மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், மனிதர்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹுவின் பொருத்தத்துக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும், அந்த சுவனபதிக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவினுடைய நோக்கமாக இருக்கிறது, அல்லாஹுவின் விருப்பமும் அதுதான். ஆனால் அல்லாஹுவின் நோக்கத்துக்கும் விருப்பத்துக்கும் எதிராக எல்லா காலத்திலும் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டே இருக்கும், ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, இந்த மனிதர்கள் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து, மனிதர்களுக்கு தீனுல் இஸ்லாம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து, இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எதிராக, அல்லாஹுவின் விருப்பத்துக்கு எதிராக, அல்லாஹுவின் நாட்டத்துக்கு எதிராக இந்த பூமிக்கு மேலால் ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. இந்த கூட்டம், இந்த முயற்சி, அவர்களுடைய அந்த முயற்சி இன்றோடு முடியக்கூடியதல்ல, இறுதி நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, யுரீதுன ஐயுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் நாடுகிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தின் விளக்கை அணைக்க வேண்டும் என்பதாக, இந்த தீனுல் இஸ்லாத்தை அடியோடு இல்லாமலாக்க வேண்டும் என்பதாக அவர்கள் நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் வல்லாஹு யுத்திம்மு நூரிஹி வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹு தஆலா அந்த அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம், மனதுக்கு கசப்பாக இருக்கலாம், உள்ளம் கபூல் செய்ய முடியாமல் இருக்கலாம். யாரு வெறுத்தாலும் சரி, விரும்பினாலும் சரி, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த விளக்கை பூர்த்தி செய்தே ஆக போகிறான். இறுதி நாள் வரைக்கும் இந்த தீன் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேலால் நிலைநாட்டப்படவே தான் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதற்குரிய எதிரிகள் என்றும் இருந்து கொண்டிருப்பார்கள், எதுவரைக்கும் இருப்பார்கள் என்று சொன்னால், நாம் அவர்களுடைய வழிக்கு செல்லும் வரைக்கும், நாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறும் வரைக்கும், நாம் அவர்கள் சொல்வதை கேட்கும் வரைக்கும், வலா யஸாலூன யுகாதிலூனகும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிகும். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான் குர்ஆனில், எதுவரைக்கும் போராட்டம் செய்வார்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய தீனை விட்டுவிட்டு அவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றும் வரைக்கும் உங்களில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள், எங்களை விட்டு விடுவோம். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக நாயகர் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், அவர்களுடைய விடயத்திலும் கூட அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலன் தர்தான் கல் யஹூத் வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள், இந்த இஸ்லாத்தின் எதிரிகள், நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றும் வரைக்கும், அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே நீங்கள் நடக்கின்ற வரைக்கும் ஒரு காலமும் உங்களை அவர்கள் பொருந்திக் கொள்ள போவதில்லை, உங்களோடு சந்தோஷமாக நடக்க
போவதில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அருமையானவர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்போம். இந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எதுவரைக்கும் எதிர்ப்பார்கள் என்றால், நாம் அவர்கள் எங்களுடைய தீனை விட்டுவிட்டு அவர்களை பின்பற்றுகிறோம் என்று நாம் சொல்லும் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், எதிர்த்து கொண்டே இருப்பார்கள், போராட்டம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கிறான், யாரும் எதிர்க்கட்டும் இந்த இஸ்லாத்தை, இந்த இஸ்லாம் தான் இறுதியில் தலை தூக்க போகிறது, இந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த பூமியில் தலை நிமிர்ந்து வாழப் போகிறார்கள், எத்தனை எதிரிகள் வரட்டும் அனைவரும் தோல்வியடைந்து தலை குனிய போகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கதவல்லாஹு அகலிபன்ன அன ரசூலி, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும் தான் இந்த உலகத்தில் அனைத்தையும் மிகைக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், பதிவு செய்து விட்டான், அவனுடைய நெருக்கமான அடியார்கள் தான் என்றும் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள். குர்ஆனில் மாத்திரம் எல்லாருமே ஆனவர்களே, முன்னால் உள்ள வேதங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலக்கத் கதபனா ஃபிஸ்ஸபூரி மின் பாதி ஸிக்ரி அன்னல் அர்த யரிதுஹா இபாதிய ஸாலிஹூன். ஸபூரிலும் நாம் எழுதி விட்டோம், முன்னால் உள்ள வேதம் ஸபூரிலும் நாம் பதிவு செய்து விட்டோம். இந்த பூமி யாருடைய கையில் செல்லும் என்று சொன்னால், இந்த பூமியில் என்றும் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள், கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள், கலிமா சொன்னவர்கள், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் இவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள், விடமாட்டார்கள். அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் அவர்களுடைய முயற்சியை விடவில்லை. ஆனால் அந்த அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் உறுதியாக இருந்தார்கள், தீனை விட்டு கொடுக்க தயாராகவில்லை, அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. அருமை வர்களே, அவர்களின் திட்டத்துக்கு எப்போது இந்த முஸ்லிம்கள் பலியாகினார்களோ அன்றிலிருந்து இந்த இஸ்லாமியர்கள் தலை குனிய வேண்டிய ஒரு நிலை இந்த பூமிக்கு மேலால் உருவானது என்பதை நாம் மறக்க கூடாது. ஏனென்று சொன்னால், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும், பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலம், ஹஜ்ரத் உமருடைய காலம், இந்த விடயத்தில் இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தீன் வளர்ந்து கொண்டே சென்றது. அதற்கு பிறகு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் அவர்களின் திட்டத்துக்கு இந்த இஸ்லாமியர்கள் பலியாகிறார்கள். அன்றிலிருந்து இந்த இஸ்லாமியர்கள் மிகப்பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதனால் தான் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வலு ஃபித்னத்தின் மக்தல் உஸ்மான், இந்த பூமிக்கு மேலால் முதலாவது தோன்றிய என்னவென்றால் ஹஜ்ரத் உஸ்மானுடைய கொலை. அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதுதான் இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட முதலாவது ஃபித்னா, முஸ்லிம்களின் வீழ்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த ஒரு ஃபித்னா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ தல்ஹாவே, ஒவ்வொரு நபிக்கும் சுவனத்தில் ஒரு தோழன் இருப்பார், என்னுடைய தோழன் சுவனத்திலே அந்த உஸ்மான் இப்னு அஃபான் என்று சொன்னார்கள். ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், சொன்னார்கள், அவ்வலு ஃபித்னத்தின் மக்தல் உஸ்மான், முதலாவது இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் ஃபித்னா ஹதரத் உஸ்மானுடைய கொலை என்று சொன்னார்கள். ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு திடுக்கிட்டு போனார்கள், நடுங்கினார்கள், பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் யா உஸ்மான், தக்துலுகல் ஃபியதுல் பாகியா, உங்களை மோசமான ஒரு கூட்டத்தினர்கள் இந்த பூமிக்கு மேலால் படுகொலை செய்வார்கள் உஸ்மானே, வதக்துரு கத்ரதும் மின் தமிக அலா ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம், உங்களை வெட்டக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கழுத்திலிருந்து ஓடியக்கூடிய இரத்தத்தினுடைய ஒரு சொட்டு இரத்தம், அந்த குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகிறது அல்லவா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற ஆயத்தில் விழும் என்று சொன்னார்கள். அந்த ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது கொலை செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்துதான் இந்த இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகியது. இஸ்லாமிய பள்ளி வாயில்கள் எல்லாம் அதாவது மியூசியமாக மாற்றப்படும் ஒரு சூழல் இந்த பூமிக்கு மேலால் வந்தது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அந்நிய அரசாங்கங்களினால் கைப்பற்றும் ஒரு நிலைமை இந்த பூமிக்கு மேலால் வந்தது. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் கண்ணியத்துக்குரியவர். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு மனிதரும் ஒரு நபியுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் ஹதரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு பெண் மக்களை ஹதரத் உஸ்மானுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், லவ் கானத் தாலிசா, எனக்கு மூன்றாவது இன்னும் ஒரு குழந்தை இருந்து. அதே நேரம் இந்த உஸ்மான் மனைவி அற்ற நிலையில் இருந்தால் அவருக்கு என்னுடைய அந்த பெண்ணையும் திருமணம் முடித்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். இந்த ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது காபிர்களால் அல்ல, யஹூதிகளால் அல்ல, நசாராக்களால் அல்ல, நெருப்பு வணங்கிகளால் அல்ல, இஸ்லாமிய வாலிபர்களால். உண்மையை உண்மையாக விளங்க தவறிய ஒரே ஒரு காரணத்தினால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். உலகத்தில் பல பிரச்சனைகளும் வரலாம். அருமையானவர்களே, நிதானமாக செயல்பட வேண்டும், ஆவேசப்படக்கூடாது. உண்மையை உண்மையாக விளங்க தவறிய ஒரே ஒரு காரணத்தினால், ஆவேசப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால் அந்த ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பி ஆட்சிக்கு வரவில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த பூமிக்கு மேலால் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவது உஸ்மான் என்று சொல்லிவிட்டு ஆறு பேரை கொண்ட ஒரு ஷூராவை தயாரித்தார்கள். அந்த ஆறு பேரும் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஆறு பேரும் கொண்ட ஒரு ஷூராவை தயாரித்தார்கள். அந்த நேரத்தில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஏழு பேர் இருந்தார்கள். சஅத் என்ற ஒருவரும் இருந்தார், ஆனால் அவரை இந்த ஜமாத்தில் சேர்க்கவில்லை. காரணம், அவர் ஹஜ்ரத் உமருடைய சிறிய தந்தையின் குழந்தையாக இருந்ததனால் அவரை இந்த ஜமாத்தில் அவர்கள் சேர்க்கவில்லை. இந்த ஆறு பேரும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி மூன்று நாட்களில் இவர்கள் ஆலோசனை செய்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உலகத்தின் அமீருல் முஃமினீனாக மூன்றாவது தலைவராக நியமனம் செய்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவராக இருந்தார்கள். எல்லா நேரமும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களின் வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த பஜாரில் இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவராக இருந்தார்கள். எல்லா பிரச்சனைகளையும் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்ப்பு செய்தார்களோ அதே அடிப்படையில் இவர்களும் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆட்சி நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் ஆவேசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், இந்த இஸ்லாத்தை முழு உலக நாடுகளுக்கும் பரப்ப வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு தைரியத்தோடு முழு நாடுகளுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தார்கள். உலக நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாற ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த யஹூதி நசாராக்கள் தலைவருக்கு தாண்டவமாடும் ஒரு காலம் இது. அவர்களின் கேந்திர ஸ்தலமாக இருந்த ஏழு நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாற்றப்பட்டது. ரோம், பாரசீகம், இஸ்கந்தரியா, குஸ்துந்தூனியா, உந்துலுஸ், துபுலுஸ் அசாகிரா போன்ற ஏழு நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாற்றப்பட்டது. அந்த யகூதிகள், அந்த நசாராக்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், இதே நிலை தொடரும் என்றால் இந்த முழு உலக நாடுகளும் இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் என்று ஒரு ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஆலோசனையில் யகூதியின் ஒரு தலைவர், அவர்களில் தலைவராக கணிக்கப்பட்ட அப்துல்லாஹி இப்னு சபா என்பவனும் அந்த ஆலோசனையில் இருந்தான். அவன் அவனுடைய ஆலோசனையை சொன்னான், இந்த இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நாடுகளை நாம் பிடிப்பதை ஒரு பக்கம் விட்டு விடுவோம், எங்களுடைய நாட்டுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறவிடக் கூடாது, எங்களுடைய நாடுகளை இந்த இஸ்லாமியர்களை பிடிக்க விடக் கூடாது என்ற ஒரு திட்டத்தோடு அவன் மசூரா சொன்னான், இந்த இஸ்லாமியர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதுவரைக்கும் இவர்கள் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் இருந்து செயல்படுவார்களோ, அவர்கள் கைகோர்த்து செயல்பட ஆரம்பித்து விடுவார்களோ இவர்களை அசைக்க முடியாது, இவர்களுக்குள்ளால் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும், இவர்களுக்குள்ளால் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும், பொதுமக்களுக்கும் உலமாக்களுக்கும் தொடர்பு இருக்க கூடாது, பொதுமக்களுக்கும் தலைவர்களுக்கும் தொடர்பு இருக்க கூடாது, இவர்களை பிரிக்க வேண்டும் என்று அவனுடைய ஆலோசனையை சொன்னான். அந்த நேரத்தில் அந்த அப்துல்லாஹி இப்னு சபாவுடைய மஷூரா, அவனுடைய ஆலோசனை அந்த இடத்தில் கபூல் செய்யப்படவில்லை. அவன் சொன்னான், யகூதிகளாக இருக்கும் நீங்கள், நசாராக்களாக இருக்கும் நீங்கள் என்னுடைய ஆலோசனையை எடுக்க தயாரில்லையா, நான் தனியாக இருந்து சாதித்து காட்டுகிறேன் என்று அரேபிய தீப கற்பத்துக்குள்ளால் நுழைய ஆரம்பித்தான். அரேபிய தீப கற்பத்துக்குள்ளால் நுழைந்து ஒரு முஸ்லிமை போன்று நடித்தான், ஒரு இஸ்லாமியன் என்னென்ன அமல்களை செய்வானோ அந்த அமல்களை செய்ய ஆரம்பித்தான். நான்கு பெரும் ஜும்மா பள்ளி வாயில்களை தேர்ந்தெடுத்தான், மதீனாவில் உள்ள ஒரு ஜும்மா மஸ்ஜித், பசராவில் உள்ள ஒரு ஜும்மா மஸ்ஜித், கூஃபாவில் உள்ள ஒரு ஜும்மா மஸ்ஜித், மிஸ்ரில் உள்ள ஒரு ஜும்மா மஸ்ஜித், இந்த நாலு ஜும்மா மஸ்ஜிதையும் எடுத்து இதில் அவன் சிறந்த முறையில் இபாதத் செய்து மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்தான். முதல் வரிசை சஹாபாக்கள் இந்த பூமிக்கு மேலால் என்ன இபாதத் செய்தார்களோ அந்த அமைப்பில் இபாதத் செய்து எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடிக்க ஆரம்பித்தான். இவன் முஸ்லிம்களுடைய பலகீனம் இவன் அறிந்து கொண்டான், இஸ்லாமியர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் என்பதை அறிந்தான், இவர்களை எங்கே பிடிக்க வேண்டும் என்பதை விளங்கினான். இவன் முதலாவது இஸ்லாமிய வாலிபர்களை ஒன்று சேர்த்து இவன் சொல்லும் விடயங்களை இந்த கலிமா சொன்னவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவனுக்கு விளங்கிய போது முதலாவது அவர்களுடைய உள்ளத்தில் போட்ட விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய அமீருல் முஃமினீன், எங்களுடைய அமீருல் முஃமினீன் இந்த ஹஜரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, இவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்களை விட்டுவிட்டு தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய சஹாபாக்களுக்கு ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள், சிறிய சிறிய சஹாபாக்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். விளப்பம் இல்லாத அந்த நேரத்தில் வாலிப வயதில் இருந்த அந்த வாலிபர்கள் எல்லாம் ஆவேசப்பட்டார்கள். மிஸ்ரில் இருந்து 500 வாலிபர்கள், கூஃபாவில் இருந்து 500 வாலிபர்கள், பசராவில் இருந்து 500 வாலிபர்கள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து 1500 வாலிபர்களையும் வைத்து இந்த விடயத்தை முன்வைத்தான். இந்த விடயத்தில் சொன்ன விடயம், உதாரணம் சொன்னான், கூஃபாவில் முகைரத்துபுனு ஷோபா பொறுப்பாக இருந்தார், அவரை கலட்டிவிட்டு சாதிபுன் அபி வக்காசை பொறுப்புதாரியாக நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று மிஸ்ரில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் முஹம்மதுபுனு அபிபக்கர் இருக்கும் பட்சத்திலே அந்த ஹஜரத் உஸ்மானுடைய சிறிய தந்தையின் மகனான அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ் என்பவரை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார் என்ற இரண்டு விடயத்தை சொல்லி அனுப்பினான். எல்லா வாலிபர்களும் ஆவேசப்பட்டார்கள், ஹஜரத் உஸ்மானிடம் சென்றார்கள். மிகவும் வயோதிபமான வயதில் இருந்தார்கள். ஹஜரத் உஸ்மான் அந்த இடத்திற்கு சென்றவுடன் கேட்டார்கள், ஏன் இந்த வாலிப கூட்டம், ஏன் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள், என்ன இவர்களுக்கு நடக்க வேண்டும்? சொன்னார்கள், நீங்கள் அந்த கூஃபாவில் முகீரத் இப்னு ஷோபாவை ஏன் ஆட்சியில் இருந்து இருந்து கலட்டினீர்கள், ஏன் சாதிபுன் அபி வக்காசை ஆட்சியில் அமர்த்தினீர்கள் சொன்னார்கள். நான் முகீரத்து புனு ஷோபாவை ஒரு காலமும் ஆட்சியில் அமர்த்த தயார் இல்லை. காரணம் என்னவென்றால், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாயலில் தொழுது கொண்டிருக்கும் போது எந்த அடிமை ஃபைரூஸ், அதாவது அபூலுவா ஃபைரூஸ் என்பவன் வந்து கொலை செய்தான் அல்லவா, இந்த அடிமை இந்த ஹஜ்ரத் முகீராவுடைய அடிமையாக இருக்கிறான். இந்த அடிமைக்கு இஸ்லாமிய உணர்வை புகுத்த மறந்த இந்த முகீரத் இப்னு ஷோபா எப்படி ஒரு நாட்டை ஆட்சி செய்ய தயாராகுவார்கள், அவர்களுக்கு நான் ஆட்சியை கொடுக்க தயாரில்லை என்று சொன்னார்கள். சரி, ஏன் நீங்கள் முஹம்மது இப்னு அபிபக்கர் இவ்வளவு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இருக்கும் போது அந்த மிஸ்ரில் உங்களுடைய சிறிய தந்தையின் மகன் ஒரு சிறிய வயதையுடைய அப்துல்லா இப்னு அபீசரா என்பவரை நியமித்திருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் நான் அவரை மாற்றி விடுகிறேன், உங்களுடைய விருப்பத்துக்கு தோதுவாக நான் முஹம்மது இப்னு அபிபக்கரை மிஸ்ரினுடைய ஆட்சியாளராக ஆக்குறேன் என்று சொல்லி கடிதம் அவர்களுக்கு முன்னாலேயே எழுதி அனுப்பினார்கள். இந்த இன்றிலிருந்து உங்களுடைய ஆட்சியை முஹம்மது இப்னு அபிபக்கருக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று கடிதத்தை எழுதி கொடுத்தார்கள். எல்லா வாலிபர்களும் சந்தோஷப்பட்டார்கள். எங்களுடைய அமீருல் முஃமினீன் நீதவானாக இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை சம்பாதித்தது போன்றோ எங்களுடைய திருப்தியையும் சம்பாதித்திருக்கிறார்கள், இப்படி ஒரு அமீருல் முஃமினீன் எங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்று சந்தோஷமாக 1500 வாலிபர்களும் திரும்பி வருகிறார்கள். வரும்போது யோசித்தார்கள், எங்களை தூண்டிவிட்ட அந்த அப்துல்லா இப்னு சபா இந்த பட்டாளத்தில் இல்லை அல்லவா, தேடினார்கள் அவனை காணவில்லை. அவன் அந்த நேரத்தில் மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ற ஒரு முஸ்லிமான மனிதன், ஆனால் உள்ளத்தில் ஈமான் இல்லாதவன், இந்த முழு துன்யாவையும் அபகரித்து வைத்துக் கொண்டிருந்தான், இந்த துன்யாவுடைய மோகம் பிடித்தவன். அவனுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள் இந்த விடயத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை தேடினார்கள். அவன் இருக்கவில்லை அப்துல்லா இப்னு சபா. இந்த நேரத்தில் 1500 வாலிபர்களும் பிரிந்து அவர்களுடைய ஊர்களுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். கூபாவை சேர்ந்தவர்கள் 500 வாலிபர்கள் அவர்களுடைய ஊரை நோக்கி செல்லுகிறார்கள். பசராவை சேர்ந்த 500 பேர் அவர்களுடைய ஊருக்கு செல்லுகிறார்கள். மிஸ்ரை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஊருக்கு செல்லும் போது வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னால் ஒரு குதிரையில் வேகமாக ஒரு மனிதர் வேகமாக பயணிப்பதை கண்டு அவரை பிடிக்க வேண்டும், யார் என்று பார்க்க வேண்டும், எதற்காக செல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும் என்று விரட்ட ஆரம்பித்தார்கள். விரட்டி பார்த்தால் அது ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரத்யேகமான அடிமை, அவர்களுடைய பிரத்யேகமான வாகனத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். யோசித்தார்கள், ஹதரத் உஸ்மானுடைய பிரத்யேகமான அடிமை வந்திருக்கிறார், அவருடைய சொந்த வாகனம் இருக்கிறது, கையில் ஒரு கடிதம் இருக்கிறது, இது ஹதரத் உஸ்மானிடம் இருந்துதான் இந்த கடிதம் வந்திருக்க வேண்டும் என்று கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பிரசிடென்ட் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. சீல் பண்ணி அதில் 5 வரிகள் எழுதப்பட்டிருந்தது. நான் உஸ்மான் எழுதி கொள்வது என்னுடைய சிறிய தந்தையின் மகன் மிஸ்ருடைய கவர்னர் ஏற்கனவே இருந்தவர் எழுதுகிறேன், நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும், அபூபக்கருடைய மகன் முஹம்மது இப்னு அபிபக்கர் உங்களுடைய ஆட்சியை பறிப்பதற்கு வருகிறார், அவருக்கு ஆட்சியை ஒப்படைக்க கூடாது, யாராவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர்களை வெட்டி வீழ்த்தி விடுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. 500 வாலிபர்கள் 1500 வாலிபர்களையும் அழைத்தார்கள். அனைவரும் நிலை குழம்பி போனார்கள். என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. நடந்த விடயம் என்னவென்று சொன்னால், அந்த அப்துல்லா இப்னு சபா என்பவன் மர்வானை சந்தித்து முழு யஹூதிகளிடம் இருந்த பொக்கிஷத்தை கொடுத்து அந்த மர்வானிடம் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மோதிரம், அவர்கள் சீல் பண்ணக்கூடிய மோதிரம் பேரே ரூமா என்ற கிணற்றில் காணாமல் போனது, அதனை மர்வான் எடுத்து ஒழித்து வைத்திருந்தான். அவனுக்கு 1000000 ரூபாய் பெறுமதியான பொக்கிஷத்தை கொடுத்து இப்படி ஒரு விடயத்தை சாதித்து தர வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் உஸ்மானுடைய அடிமையை அழைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீல் பண்ணி இருக்கிறார்கள், அவர்களுடைய கடிதம் இதை ஒப்படையுங்கள் என்ற போது அடிமையும் தம்பினார், அமீருல் முஃமினீனுடைய சீல் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இதனை தான் இவர்கள் இடையில் பிடித்து இவர்கள் நிலை குழம்பி போனார்கள். 1500 வாலிபர்களும் எங்களுடைய அமீருல் முஃமினீன் எங்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள் என்று திரும்பி வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை சூழ்ந்தார்கள். கேட்டார்கள், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இவர்கள் விரும்பியது போன்று செய்து விட்டேன் அல்லவா, ஏன் இந்த வாலிபர்கள் திரும்ப வந்திருக்கிறார்கள்? யாரும் பதில் சொல்லவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. 40 நாட்கள் வீட்டை சூழ அப்படியே இருந்தார்கள். ஒரு நாள் வியாழக்கிழமை மாலை நேரம் நோன்பு நோட்டிருந்தார்கள், நோன்பு திறப்பதற்குரிய உணவு உள்ளே வரவில்லை. அழைத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எங்கே அலி இருக்கிறாரா? பதில் வரவில்லை. எங்கே தல்ஹா இருக்கிறாரா? யாரும் பதில் சொல்லவில்லை. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஓ தல்ஹாவே, அந்த மஸ்ஜிதுன் நபவியில் அந்த சுவனத்து தோழன், நபியுடைய தோழன் நான் என்று என்னை பற்றி உங்களிடம் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா தல்ஹாவே? அந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் இருக்கவில்லை. பிறகு அவர்களுக்கு கேள்விப்பட்டது, அவர்கள் அடிமைகளிடம் உணவை கொடுத்து அனுப்பினார்கள், அடிமைகளை நோவனை செய்து அடித்து உள்ளே அனுப்பிவிட்டார்கள் வாலிபர்கள். உள்ளே அவர்கள் அடிமைகளை கண்ட ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உணவு உள்ளே வந்துவிட்டது, ஆனால் அடிமைகள் நோவினை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அழுதார்கள், கதறினார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, நோன்பை திறந்துவிட்டு இரவு உறங்குகிறார்கள். அடுத்த நாள் காலையில் முகீரத்துபுனு ஷோபா, அடுத்த நாளும் நோன்பு நோட்டிருந்தார்கள். முகீரத்துபுனு ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு இடையே வந்தார்கள். வீட்டுக்குள்ளால் வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவர்கள் உங்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இவர் நீங்கள் விரும்பினால் இவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்து இவர்களை அழித்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வீட்டு பின்னால் உள்ள வாயிலை உடைத்து தருகிறேன், அதனூடாக சென்று ஷாமுக்கு அல்லது மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், எனக்கு ஷாமுக்கோ மதீனாவுக்கோ செல்லும் ஆசை கிடையாது, நான் எவ்வளவு தைரியமாக ஆட்சி செய்தவன், பெரும் பெரும் யஹூதிகளின் கேந்திரஸ்தலங்களை எல்லாம் வெற்றி கொண்ட எனக்கு இந்த 1500 வாலிபர்களை கொண்டு குமிப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல, ஆனால் ஒரு வாலிபனுடைய இரத்தமாவது சிந்தப்படக்கூடாது என்று தான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஹதரத் முகீராவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார்கள். ஹதரத் அலி வந்தார்கள், சொன்னார்கள், உங்களை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள், மயக்கமுற்று விழுந்தார்கள். சொன்னார்கள், ஹதரத் உஸ்மான், அலியே, நான் இந்த பதவியை எடுக்கும் போது அந்த சபையில் நீங்களும் இருந்தீர்கள், நான் ஆசைப்பட்டு இந்த பதவியை எடுக்கவில்லை அல்லவா, ஏன் இந்த வாலிபர்கள் இப்படி எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பிவிட்டு வீட்டில் உள்ள எல்லா மனிதர்களையும் அனுப்பி இறுதியாக அவர்களும் அவருடைய மனைவியும் மாத்திரம் இருக்கிறார்கள். உது செய்து தொழுதுவிட்டு படுக்கிறார்கள். கனவில் கண்டார்கள், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து சொன்னார்கள், உஸ்மானே, கவலைப்பட வேண்டாம், நாளை நான் இன்றைய இஃப்தார் என்னோடு நீங்கள் இன்று மாலையில் நோன்பு திறப்பீர்கள் என்று சொன்னார்கள். திடுக்கிட்டு எழுந்தார்கள், உது செய்து தொழுதுவிட்டு மனைவியை அழைத்தார்கள், நடந்த விடயத்தை சொன்னார்கள், குர்ஆனை பிரித்து ஓத ஆரம்பித்தார்கள். வெளியே இருந்து முஹம்மது இப்னு அபிபக்கர், ஹஜரத் அபூபக்கருடைய மகனும் இரண்டு வாலிபர்களும் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு கூரையால பாய்ஞ்சி உள்ளால வந்து விட்டார்கள். ஒன்றும் விளங்கவில்லை. முஹம்மது இப்னு அபிபக்கர் கேட்டார், எனக்கு ஆட்சியை, என்னிடமிருந்து ஆட்சியை பறிக்கும்படி நீங்கள் ஏவினீர்களா? விடயத்தை தாடியை பிடித்து குலுக்கினார்கள். சொன்னார்கள் ஹஜரத் உஸ்மான், அந்த மனிதரை பார்த்து, அபூபக்கருடைய மகனே, நீ என்னுடைய இந்த 82 வயதில், தள்ளாடும் வயதில் என்னுடைய இந்த தாடியை பிடித்து குலுக்குவதை உங்களுடைய தகப்பனார் கண்டால் தாங்கிக் கொள்வாரா என்று கேட்டவுடன் அவர் தகப்பனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள். விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அடுத்த இரண்டு வாலிபர்களும் சேர்ந்து அந்த வெள்ளிக்கிழமை மாலை ஹதரத் உஸ்மானை வாளினால் எடுத்து வெட்டினார்கள். அதே இடத்தில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனைவியை அழைத்தார்கள், சொன்னார்கள், என்னுடைய கழுத்திலிருந்து இரத்தம் வடிவதை பார்க்கும், நீ அழக்கூடாது. இந்த நேரத்தில் அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்றை சொல்லுகிறேன். சொன்னார்கள், மோசமான ஒரு கூட்டம் உன்னை கொலை செய்வார்கள் உஸ்மானே. அந்த நேரத்தில் கழுத்திலிருந்து வடியக்கூடிய இரத்த சொட்டு குர்ஆனில் உள்ள ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற ஆயத்தில் விழும் என்று சொன்னார்கள். இதோ அருமை ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையை பாரு, அதே ஆயத்தில் ஆயத்தை மறைத்து விட்டது இரத்தம் என்று சொன்னார்கள். அருமை மனைவியார் வாயலில் சென்று உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னவுடன் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்தார்கள், வாலிபர்களை அழைத்தார்கள், அனைவருக்கும் ஏசினார்கள். முஹம்மது பின் அபிபக்கரை அழைத்து விடயத்தை கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த விடயத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் சொன்ன விடயம், மக்களே, வாலிபர்களே, கலிமா சொன்னவர்களே, நீங்கள் என்னை கொலை செய்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் மன்னித்திருப்பான். நீங்கள் கொலை செய்திருப்பது நபித்தோழர் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கும் தோழனை கொலை செய்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மௌத்தாகும் போது கலிமாவை வாயினால் மொழிந்த வண்ணம் மௌத்தாகினாலும் உங்களுக்கு சுவனம் கிடைப்பதை நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பிறகு கைசேதப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுடைய கண்ணீர் அணுவளவும் அவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கவில்லை. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பித்தது? அந்த யஹூதி நசாராக்கள் இந்த இஸ்லாமியர்களை கூர் போட வேண்டும், இந்த இஸ்லாமியர்களை தலை நிமிரவிடக் கூடாது, இவர்களை தலை குனிய வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய திட்டத்துக்கு இந்த மக்கள் கலிமா சொன்னவர்கள் பலியாகினார்கள். இன்றும் இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யஹூதி நசாராக்களின் மாபெரும் ஒரு திட்டம் என்னவென்றால், இந்த பொதுமக்களையும் உலமாக்களையும் தலைவர்களையும் இரண்டாக பிரித்து விட வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் என்றால், உலமாக்களும் பொதுமக்களும் கைகோர்த்து நடப்பார்கள் என்றால், ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் இந்த இஸ்லாமியர்கள் வந்து விடுவார்கள் என்றால் எதையும் சாதிப்பார்கள். அன்றைய காலத்து வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது, அன்றைய காலத்து உந்துலுஸ், இன்று நாம் ஸ்பெயின் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 700 வருட காலமாக இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. பெரும் பெரும் உலமாக்கள் இமாம் புகாரி, இமாம் திருமிதி, இமாம் அபுதாவுத் சிலிஸ்தானி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊர். அவர்கள் அந்த யஹூதிகள் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக அவர்களின் சதி என்னவென்றால், உலமாக்களையும் பொதுமக்களையும் பிரித்து விட்டார்கள். உலமாக்களை பற்றிய ஒரு தப்பான எண்ணத்தை, தப்பான ஒரு கருத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் பரப்பிவிட்டார்கள். அன்றிலிருந்து அந்த நாட்டில் இஸ்லாம் தலை நிமிர முடியாத, அதாவது கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. இன்று எந்த அளவுக்கு என்றால், இந்த ஸ்பெயின் இத்தனை வருட காலம் இஸ்லாமிய நாடாக இருந்ததா என்று கூட எங்களால் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஏன் அவ்வளவு தூரத்திற்கு செல்லுகிறோம்? எங்களுடைய அண்டை நாடு இந்தியா 800 வருடம் இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. பெரும் பெரும் உலமாக்கள் அந்த நாடு பெரும் பெரும் உலமாக்களை ஈன்றெடுத்திருக்கிறது இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி. ஆங்கிலேயர்கள் எப்போது அந்த நாட்டுக்குள்ளால் புகுந்தார்களோ, இந்த உலமாக்களையும் பொதுமக்களையும் பிரிக்கும் திட்டத்தை போட்டார்கள். அன்றோடு இந்த இஸ்லாமிய 800 வருடத்துக்கு பிறகு அந்த நாட்டை ஒப்படைத்தார்கள். அதற்கு பிறகு உலமாக்கள் ஒன்று கூடி திரும்பவும் இந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்று மதரசாக்களை உருவாக்கினார்கள். இன்று அந்த இந்துஸ்தான்ல பெரும் பெரும் மதரசாக்கள் உருவாகி ஆயிரக்கணக்கான உலமாக்கள் உருவாகிவிட்டார்கள். இந்த வளர்ச்சியை கண்ட அந்த ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் எங்களுடைய அந்த சதி தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லி சுதந்திரத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, உள்ளத்தில் தலைமைத்துவத்தில் ஆழமாக பதிய வைப்போம். நாம் இதுவரைக்கும் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் உலமாக்களுடைய தொடர்போடு எந்த முடிவையும் முறையாக எடுப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த நாட்டில் உருவாகும். இல்லை என்று சொன்னால் நாமும் ஆவேசப்பட்டு பலவிதமான ஒவ்வொருவரிடம் வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளை, காதுக்கு எத்தும் வார்த்தைகளை எல்லாம் நாமும் கேட்டு, நாமும் நம்பி, நாமும் மக்களை குறை சொல்லி, உலமாக்களை குறை சொல்லி, தலைமைத்துவத்தை குறை சொல்லி நாம் எங்களுடைய நேர காலங்களை கழிப்போம் என்றால் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு தலை நிமிர முடியாத ஒரு நிலைதான் இன்றல்ல என்றும் இருக்கும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, எங்களுக்கு மக்பரத் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு மக்பரத் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்தருள்வாயாக. எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, அவர்கள வாழ்க்கையில பரக்கத் செய்தருள்வாயாக, நல்ல முடிவை தந்தருள்வாயாக, நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக, கடைசி வார்த்தையை கலிமாவாக ஆக்குவாயாக. எத்தனையோ இடங்களுக்கு செல்லுகிறோம் யா அல்லாஹ், இறுதியாக எந்த இடத்துக்கு செல்ல போகிறோம் என்பது தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த இடம் உனக்கு பொருத்தமோ அந்த இடத்தில் எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்குரிய சுதந்திரத்தை தந்தருள்வாயாக. எல்லா காரியங்களையும் முறையாக பின்பற்றும் நல்ல மக்களாக ஆக்குவாயாக. ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. அந்நியர்களை கவர்ந்து அவர்களும் இந்த மார்க்கத்துக்குள்ளால் வரும் விதத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.